நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, கொக்கோ சாகுபடி முறைகள், நீர் மற்றும் உர மேலாண்மை, கவாத்து, இதை பற்றியெல்லாம் நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு தொடர்ந்து கொக்கோவை தாக்கக்கூடிய பூச்சி நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், கொக்கோவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அறுவடை பின்சார் உத்திகள் என்ன, இதையெல்லாம் பற்றி இன்னைக்கும் நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்கக்கிட்ட நம்ம முதல்ல கேட்க போகிறது கொக்கோ பயிரை தாக்கக்கூடிய பூச்சி நோய்கள்லாம் என்னென்ன, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். சொல்லுங்கள் மேடம், கொக்கோ பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் நோய்கள் அதனுடைய மேலாண்மை பற்றி சொல்லுங்கள்.
கொக்கோ வந்து எந்த அளவுக்கு நமக்கு அதிகமான மகசூல் தருமோ அதே அளவுக்கு பூச்சி நோய்கள் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இந்த கொக்கோ பயிர் வளர்வதற்கு தகுந்த சூழ்நிலைன்னு சொன்னதில் வந்து முக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து ஈரப்பதம், காற்றின் ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். காற்றின் ஈரப்பதம் வந்து இது 70% மேலே இருக்கணும். கொக்கோ எதுக்கு முக்கியமான ஊடு பயிராக சொல்கிறோன்னா, கொக்கோ வளர்வதற்கு வந்து 50-60% நிழல் தேவை. இந்த நிழல் தேவையான ஒரு பயிராக இருக்கிறதுனால தான் இது வந்து நம்ம ஊடு பயிராக சொல்கிறோம். அதே நேரத்தில் இதுக்கு வந்து ஈரப்பதமும் அதிகமாக 70% மேலே வேணும்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல வந்து ஈரப்பதத்தினுடைய அளவு அதிகமாக வரும்பொழுது அந்த பகுதியில் வந்து நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொக்கோல வந்து நிறைய விதமான நோய்கள் இருந்தாலும் முக்கியமாக மகசூலை பாதிக்கக்கூடிய நோயின்னு சொல்றது வந்து ஃபைட்டோப்தோரா பாட்ராட், அதாவது அழுகல் நோய் அப்படின்னு சொல்றது. இந்த அழுகல் நோய் வந்து ஆரம்பத்தில் உங்களுடைய நாற்றுக்களையும் பாதிக்கும், ரெண்டாவது ஒரு செடி வளர்ந்து பூ விட்டு அது காய் வரும்போது அந்த காய்களையும் பாதிக்கும். ரெண்டு நோயுமே ஒரே விதமான காரணினால வந்தாலும், உயிர்கொல்லினால வந்தாலுமே, வேர்லேருந்து வரக்கூடியதை வந்து வேரழுகல் நோயினும் காயிலிருந்து வரத காயலுகள் நோயின்னு சொல்கிறோம். ரெண்டு வரவுக்கான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரே ஆன மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதாவது இந்த ஃபைட்டோப்தோரா அப்படின்னு சொல்லுவோம், இந்த பூஞ்சான உயிரி. இந்த நோய் தொற்று வந்து அதிகமாக இருக்கிறது வந்து மழைக்காலங்களில், மழைக்காலங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும். எப்பயெல்லாம் உங்களுக்கு வந்து பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய வயல்வெளிகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ, மழையின் அளவு அதிகமாக இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயழுகள் மற்றும் வீரழுகள் நோய் வந்து காணப்படும். இது வந்து ஒரு 2 முறை நம்ம போடோ மிக்ஸ், போடோ கரைசல் அப்படின்னு சொல்லுவோம், 1% போடோ கரைசலை மரத்தின மேலேயும் அந்த வேரை சுற்றியும் ஊற்றுறதன் மூலமாக 2 முறை வந்து நம்ம செய்யணும், 2 பருவ காலங்கள்லையும். அடுத்து இது இல்லாமல் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், அதாவது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து நம்ம கரைசல் மாதிரியில் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்கிறோம். இந்த கரைசலை வந்து 0.5% ஜூன் மாதத்திலிருந்து 3 தடவை வந்து 1 வருஷத்துக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இலைகளுக்கு. பண்ணிவிட்டு 250-300 ml வரைக்கும் வேரை சுற்றி ஊற்றுறதன் மூலமாகவும், 0.5% கரைசலை ஊற்றுறதன் மூலமாகவும் இந்த நோய் வருவதற்கான சாத்தியங்களை வந்து நம்ம குறைக்கலாம். இது வந்து 4 மாத இடைவெளியில், ஜூன் மாதம் 1 தடவை, அக்டோபர் மாதம் 1 தடவை, பிப்ரவரி மாதம் 1 தடவை, 3 தடவையும் கண்டினியூஸாக வந்து கரெக்டான இடைவெளியில் கம்மி பண்ணாமல் பரிந்துரைக்கப்பட்ட 0.5% கரைசலை வந்து விளைவெளி மூலம் தெளிக்கிறதன் மூலமாக இந்த நோய்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். நோயின்னு பார்த்தோன்னா இதை முக்கியமானது. பூச்சிகள்னு பார்த்தோன்னா 4-5 விதமான பூச்சிகள் இருக்குது. இருந்தாலும் வந்து ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய பூச்சிகள்னு சொல்கிறது மாவு பூச்சி மற்றும் தேயிலை கொசு நாவாய் பூச்சி, 2 விதமான பூச்சிகள் வந்து அதிகமான பயிர்களை தாக்கக்கூடியது. இந்த மாவு பூச்சி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இமிடாக்ளோப்ரிடுன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல், அது வந்து 0.6-0.8% வரைக்கும் தெளிக்கணும். இது வந்து நீங்கள் பூச்சியினுடைய தாக்கம் இருந்தால் மட்டும் தெளித்தா போதும், தேவையில்லாமல் நம்ம வந்து அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து தேயிலை கொசு நாவாய் பூச்சிங்கிறது, இது வந்து டீ மஸ்கிட்டோ பக் அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் வெயில் காலத்தில் அதிகமாக காணப்படக்கூடியது. இந்த பூச்சிக்கு வந்து தயாக்ளோப்ரேட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, இது வந்து 1.5 ml மருந்தை வந்து 1 லிட்டரில் கறந்து இலைவழி மூலமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த ரெண்டு மேவு வந்து கம்பல்சரி அடிக்கணுங்கிறது கிடையாது, பூச்சிகளின் தாக்கம் இருந்தால் மட்டும் அடித்தா போதும். அதுக்கப்புறம் பூச்சிகளினுடைய எண்ணிக்கை குறையலைன்னா ஒரு 15 நாள் இடைவெளி விட்டு இன்னொரு தடவை நீங்கள் இலைவழியாக இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். அது இல்லாமல் வந்து அசுவினி, இலை தின்னும் கம்பளி பூச்சி இதெல்லாம் இருக்குது. இதுகள்லாம் இருந்தாலும் வந்து இதனால் நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகள் இதுவரைக்கும் இல்லை. இந்த மாவு பூச்சிக்கும் டீ மஸ்கிட்டோ பக் குடிக்கிற கண்ட்ரோலு மூலமாகவே இதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம், அதுக்குன்னு தனியாக அடிக்கணுங்கிறது கூட கிடையாதுங்க.
சரிங்க, இப்போ கொக்கோ வந்து ஒரு பல்லாண்டு பயிர்ன்னு சொன்னீங்க. சாதாரணமாக நம்ம இந்த பழநாற்றுகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அது 2வது வருஷத்தே பூக்க ஆரம்பிச்சிடணும், ஆனால் ஆரம்பத்தில் வர்ற அந்த பூக்களை வந்து நம்ம கிள்ளி விட்டுறணும் அப்படின்லாம் சொல்கிறோம். கொக்கோ வந்து எப்போ பூக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி முறைகள் ஏதாவது இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
கொக்கோ வந்து பூக்க ஆரம்பிக்கிறது 1.5 வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியெல்லாம் இருக்காது, அதை நீங்கள் எடுத்து விட்டுறலாம். நார்மலாக பூ வர்றதுன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு மேலாகும். அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் வரணும்னா 3 வருஷத்துக்கு மேலாகும். 1 வருஷம் 1.5 வருஷத்துலேருந்து வரக்கூடிய பூக்களை நீங்கள் வந்து வளர்கிறதுக்கு விட்டீங்கன்னா உங்களுடைய செடியினுடைய வளர்ச்சி கம்மியாயிரும். அதனால் ஆரம்ப காலத்தில் அதை எடுத்து விட்டுறலாம். சில பூக்கள் அதுவாகவே உதிர்ந்துடும். 3வது வருஷத்துலேருந்து வரக்கூடிய பூக்களை வந்து நீங்கள் காய் பிடிக்கிறதுக்கும் அறுவடைக்கும் நீங்கள் அனுமதிக்கலாம். நார்மலாக நம்ம கவாத்து செய்கிறதுனால நமக்கு தகுந்த சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்கிறதுனால நார்மலாகவே நமக்கு பூ பிடிப்பு திறன் காய்ப்பிடிப்பு திறன் அதிகமாக இருக்கும். இதில் வரக்கூடிய பூக்களில் வந்து நமக்கு நிறைய பூக்கள் வந்தாலும் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 பூக்களுக்கு மேலேயெல்லாம் வரும். அவ்வளோ பூக்கள் வந்தாலும் நமக்கு ரொம்ப 1% கீழே தான் உங்களுக்கு காய்ப்பிடிப்பு திறன் இருக்கும். இயற்கையாகவே வந்து அது பூக்கள் உதிர்ந்துடுறதுனால ஸ்பெஷலாக நம்ம தனியாக அதுக்குன்னு சொல்லி அந்த பூக்களை களைச்சி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு பூ மெத்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போனால் 3-4 காய் வரைக்கும் அதிகமாக, சில இதில் 1-2 கூட இருக்கலாம். இயற்கையாகவே உதிர்ந்துறதுனால நம்ம தனியாக நமக்கு வேறு கெமிக்கல் அப்ளை பண்ணணுமோ இல்லை க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம செடிகளை மட்டும் கவாத்து பண்ணி காற்றோட்டமாகவும் நல்ல வெளிச்சம் படுற மாதிரி இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செடிக்கு எத்தனை பூ இருக்கணுமோ அது நமக்கு தேவையான அளவு பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும். தண்ணியும் நிறைய விடுறதையும் கம்மி பண்ணிடணும். தண்ணியும் வந்து அதுக்கு தேவை வந்து 1 நாளைக்கு 20 லிட்டர் அந்த அளவுக்கு தண்ணி கொடுத்தோம்னா போதும். தேவைக்கு அதிகமான தண்ணி நிற்கிறதுனாலையும் தேவைக்கு கம்மியாக தண்ணி இருக்கிறதுனாலையும் அந்த மரம் வறண்டு பூ கொட்ட ஆரம்பிச்சிடும். தேவைக்கு அதிகமாக தண்ணி இருக்கிறதுனாலையும் பூக்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் அந்த பூ காலத்திலிருந்து காய்பிடிப்பு காலம் வரைக்கும் பராமரிச்சிட்டோம்னா போதுமானதாகும்.
3 வருஷத்துலேருந்து நம்ம பூக்களை வந்து காய்கள் உருவாகிறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பூ பூத்ததுக்கு அப்புறம் பழங்கள் எப்போ அறுவடைக்கு வரும், அந்த அறுவடை முறைகள் பற்றி சொல்லுங்க.
3 வருஷத்துலேருந்து பூக்க ஆரம்பிக்கும். நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் நமக்கு. ஒரு டைம் வந்து நவம்பர் டிசம்பரில் வரும், இன்னொன்று வந்து மே ஜூனில் உங்களுக்கு வரும். 2 டைம் வந்து பூக்கும் காலம். இந்த பூக்கும் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வருஷம் பூரா பார்த்தீங்கனாலும் கொக்கோ மரத்தில் பூக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். வருஷம் பூரா பூ இருந்துட்டுருக்கும், வருஷம் பூரா பிஞ்சிருந்துட்டு இருக்கும், காய் இருந்துட்டு இருக்கும். ஆனால் முக்கியமான 2 காலங்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் அண்ட் மே ஜூன் 2 மாதத்தில் வந்து நமக்கு பூக்கள் அதிக அளவில் காணப்படும். இதுதான் வந்து இப்போ நமக்கு மகசூல் தரக்கூடிய பூக்கும் 2 காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்கள் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 120-150 நாட்கள் ஆகும். வின்டர் சீசனில் வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்ததுன்னா நாட்களின் எண்ணிக்கை அதிகமாகவும், வெயில் காலங்கள் அறுவடைக்கு வந்ததுன்னா அந்த பூ பிடிப்புலேருந்து காய் அறுவடை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதனால் வந்து 120-150 நாட்கள் பூக்கள்லேருந்து காய் அறுவடை வர்றதுக்கும், இது நம்முடைய மண் வளத்தையும் நம்ம அளிக்கக்கூடிய தண்ணி உர நிர்வாகம் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ரேஞ்ச் சொல்கிறோம். 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது. ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல மகசூல் வந்து 35-40 வருஷம் வரைக்கும் கூட நமக்கு நட்ட காலத்திலேருந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமும் நம்ம எப்படி பக்குவமாக நம்ம மரத்தை வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து வந்து அதுக்கு மேலேயும் இன்னும் சில தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலான மரங்களும் கூட நல்லா பலன் கொடுத்துட்ருக்குது. இது வந்து நம்ம உர நிர்வாகம் மேலாண்மை பயிர் மேலாண்மையை பொறுத்து வந்து நமக்கு இருக்கக்கூடிய மகசூலையும் பயிரினுடைய ஆயுட்காலத்தையும் நம்ம நிர்ணயிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மகசூல்னா பழங்களாக வரும். கொக்கோ பழங்களை எடுத்துட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதை பகுதிகள் தான் நமக்கு சாக்லேட் செய்வதற்கோ இல்லை அடுத்த வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்வதற்கான பயன்படுது. இந்த விதைகளின் அளவு பார்த்தீங்கன்னா நட்ட 3வது வருஷத்துலேருந்து 5வது வருஷத்துக்குள்ளே 500 கிராம் ஒரு மரத்துக்கு உலர்ந்த விதைகள் தான் நம்ம மகசூல் சொல்லக்கூடிய அளவில் சொல்கிறோம். அப்போ வந்து அந்த 5வது வருஷம் வரைக்கும் ஒரு 500 கிராம் ட்ரை பீன்ஸ் உலர்ந்த விதைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியினுடைய வளர்ச்சி அதிகமாகும் பொழுதும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பயிர் மேலாண்மையை பாதுகாக்கிறதன் மூலமாகவும் பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுதும் 5வது வருஷத்துக்கு மேலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ உலர்ந்த விதைகள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சில தோட்டங்களில் 1.5 கிலோ வரைக்கும் கூட நம்ம பயிர் மேலாண்மையை பொறுத்து நாற்றுக்களின் திறத்தை பொறுத்து 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் கூட நம்ம எடுக்கலாம். இது வந்து சராசரியாக நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மகசூல். 1 கிலோலேருந்து 1.5 கிலோ உலர் விதைகள் ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு, ஒரு சீசனுக்கு இல்லை 2 சீசன் வந்து நமக்கு பழங்கள் கிடைக்குது பூக்கள் கிடைக்குது. அந்த 2 சீசனையும் சேர்த்து மொத்தமாக 1 வருஷத்துக்கு ஒரு மரத்துலேருந்து 1 கிலோலேருந்து 1.5 கிலோ உலர் விதைகள் வரைக்கும் நம்ம எடுக்கலாங்க. அறுவடைங்கிறது வந்து மற்ற பயிர்கள் மாதிரி இப்போ மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா தொரண்டு போட்டு கொக்கி போட்டு இழுத்துருவாங்க. கோகோனட்டுக்கெலாம் அந்த ஹார்வெஸ்டர் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சாதாரணமாக இதை பயன்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் இது அந்த தண்டு பகுதியில் தான் பூக்களும் பூ மெத்தைகளும் வரக்கூடியது. ஒன்ஸ் நீங்கள் ஹார்டியாக கொஞ்சம் நீங்கள் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் அந்த அறுவடை செய்யும் முறைகளை வந்து கொஞ்சம் அசாதாரணமாகவோ கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் நீங்கள் பின்பற்றும் போது என்ன ஆகுனா பூ மெத்தைகள் வந்து பாதிப்படையும். அதனால உங்களுக்கு அடுத்த பருவத்தில் வரக்கூடிய பூக்களின் எண்ணிக்கையும் காய்பிடிப்பு திறனும் ரொம்ப கம்மியாயிரும். தீவிரமாக நீங்கள் அந்த அறுவடை செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து காயங்கள் ஏற்பட்டால் அதில் பூச்சிகள் போய் வளர்றதுக்கோ இல்லை அதில் நோய் பரவுறதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. அதனால காய் நீங்கள் அறுவடை பண்ணும் பொழுது ஷார்ப்பாக நல்ல கூர்மையான கத்தி வச்சுட்டு ஒவ்வொரு காயையும் தனியாக அந்த காம்பு பகுதியில் சீராக அழகாக வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்த காய்களை நீங்கள் அடுத்து நொதிக்க வச்சு உலர வச்சு நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அறுவடைங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய செடிகளுடைய வயதை அதிகரிக்கணும்னாலும் அடுத்த பருவத்தில் வந்து நீங்கள் அதிகமான மகசூல் எதிர்பார்க்கணும்னாலும் நீங்கள் முறையான பக்குவத்தில் அறிவுறுத்தப்பட்ட சிறந்த முறையில் வந்து நீங்கள் அறுவடையை மேற்கொள்ளணும்.
அறுவடை மாதிரியே அறுவடைக்கு பின்னாடி அந்த விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறை இருக்கு இல்லைங்களா, அதை பற்றியும் சொல்லுங்கள்.
அறுவடை பின்சார் உத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற பயிர்களில் பல பயிர்களோ மற்ற காய்கறிகளோ நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அனுப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆனால் கொக்கோ பயிரில் பார்த்தீங்கன்னா பழங்களை அறுவடை செய்கிறோம், ஆனால் நம்ம விற்கக்கூடிய அந்த பொருள் வந்து விதைகளாக விற்கிறோம். அப்போ பழத்தை வந்து நம்ம விதைகளுக்கு மாற்றி கொண்டு போகணும். பழங்களில் மூணு பகுதி இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய தடித்த ஓடு, அந்த ஓடுக்குள்ளே வந்து கூழ்மமான ஒரு கரைசல் இருக்கும், மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம், கூழ்மமாக இருக்கும். அதுக்குள்ளே விதைகள் வந்து பொதிஞ்சு காணப்படும். இப்போ ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 விதைகள் வரைக்கும் கூட தரமான விதைகள் இருக்கும். இப்போ நம்ம விதைகள் எடுக்கணும்னா முதல்ல அந்த மஞ்சள் நிறமாக பழங்கள் மாறும் பொழுது அதை அறுவடை செஞ்சு எடுக்கணும். அறுவடை செஞ்ச உடனே ஒரு 2 நாளைக்கு நீங்கள் அறுவடை செஞ்ச எல்லா பழங்களையும் குவியலாக போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு 2 நாள் கழித்து ஒவ்வொரு பழமாக எடுத்துட்டு நல்ல ஒரு கம்பு மாதிரி வச்சுட்டு உடைச்சிங்கன்னா 2 அழகாக வெடிச்சிட்டு வந்துடும். 2 உடைச்சதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழி முட்டை வடிவில் வந்து உங்கள் கூழ்ம கரைசலோட விதைகள் வந்து பொதிஞ்சு காணப்படும். அதுதான் உங்களுக்கு வந்து விதைகளும் அந்த கூழ்மமும் நிறைஞ்ச உள்ளே இருக்கக்கூடிய பழப்பகுதி. இப்போ நீங்கள் வெளியில் உடைச்ச ஓடை வந்து நீங்கள் தனியாக போட்டுடலாம். அந்த ஓடுகளை வந்து நீங்கள் மக்க வச்சு திரும்ப செடிகளுக்கு உரமாகவும் போட்டுக்கிறலாம். 2வது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கூழ்மம் பொதிந்த அந்த விதைகளை வந்து எடுத்து என்ன பண்ணணும், அதை உடனே நம்ம அப்படியே பிரித்து எடுக்க முடியாது. பிரித்து எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலையும் கிடையாது, கையால் நம்ம உடனே பிரித்து எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பிரிக்கப்பட்ட அந்த விதைகளை வந்து அந்த கூழ்மத்தோடு சேர்த்து மரப்பெட்டிகள்லையோ இல்லை மூங்கில் கூடைகள்லையோ போட்டுட்டு மேலே நல்ல வாழை இலை கொண்டு இல்லைன்னா நல்ல நூல் சாக்கு மாதிரி போட்டு மூடி வச்சிடணுங்க. இந்த மூடி வச்சிருக்கிறத வந்து ஒரு 3வது நாளும் 5வது நாளும் லேசாக கிளறி விடணும். விதைகள் வந்து நொதிக்க ஆரம்பிக்கும். விதைகள் வந்து ஈரப்பதமாக இருக்குது, கூழ்மம் நிறைஞ்ச கரைசலோடு இருக்குது. அப்போ வந்து ஒரு 3வது நாள்லேருந்து அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் நொதிக்க ஆரம்பிக்கும். நொதிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து ஃபுல்லாக அந்த துளைகள் வழியாக கீழே வடிஞ்சு வந்துடும். மூங்கில் கூடைகளில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கீழே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். மரப்பெட்டிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் இருக்கும், அது வழியாக கீழே வடிஞ்சு வந்துடும். 5வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூழ்மம் போக எஞ்சி இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் உங்களுக்கு மரப்பெட்டிலையும் மூங்கில் கூடையிலையும் இருக்கும். இது வந்து 5வது நாள். உங்களுக்கு தட்பவெப்ப சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைன்னா அந்த 5 நாளுங்கிறது 6 நாளோ 7 நாளோ கூட மாறலாம். இது வந்து அந்த என்சைமோட வேகத்தை பொறுத்து, இந்த என்சைம் வேகங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலையும் அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் பொறுத்து இருக்கும். 5 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே நொதிச்சதுக்கு பிறகு அந்த நீர் எல்லாம் வெளியேறினதுக்கு பிறகு விதைகளை எடுத்து நல்ல வெயிலில் உலர வைக்கணும். இந்த உலர்றதுக்கும் உங்களுடைய வெப்பநிலையை பொறுத்து 5லேருந்து 7 நாள் வரைக்கும் ஆகும். இதை வந்து சீராக ஒரே படலமாக போட்டு நீங்கள் காய வச்சுட்டு இடையில நீங்கள் ஒரு 2 நாளைக்கு 1 நாளைக்கு 1 தடவை பரட்டி விடணும் விதைகள். அப்போ தான் உங்களுக்கு சீராக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அந்த ஈரப்பதமெல்லாம் ஆவியாயிட்டு விதைகள் வந்து ஒரே மாதிரியான விதைகளாக கிடைக்கும். அப்போ அந்த 7 நாள் கழித்து வந்து நீங்கள் இந்த காஞ்ச விதைகள் எல்லாம் எடுக்கும் பொழுது அந்த விதைகளுடைய ஈரத்தின் அளவு வந்து 6.5% இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு நீங்கள் 7 நாள் கழிச்சோ இல்லை 6 நாள் கழிச்சோ அந்த விதைகளை எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு நல்ல பேக்கில் போட்டு கட்டி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலையை பொறுத்து நீங்கள் எப்போ விற்பனை செய்யணுமோ அந்த மாதிரி விற்பனை செஞ்சுக்கலாம். பூச்சி தாக்காமல் நோய் தாக்காமல் நீங்கள் பாதுகாத்து வைக்கணும்னா விதைகளினுடைய ஈரத்தின் அளவு 6.5%, 6%-6.5% இருந்ததுன்னா அது நீங்கள் ரொம்ப நாளைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மழைக்காலங்களில் நீங்கள் காய வைக்கும் பொழுதும் அந்த ஈரத்தின் அளவை வந்து நல்லா பின்பற்றணும், எவ்வளோ நம்ம வைக்கணுங்கிறது. அதே மாதிரி நீங்கள் மழைக்காலங்களில் வரும் பொழுது கரெக்டாக ஷேடு கொடுத்து காய வைக்கணும், மழை நீர் படாதவாறு. அந்த மாதிரி மழை நீர் பட்டாலோ இல்லை வெளியிலேருந்து இருக்கக்கூடிய வேற தண்ணி பட்டாலும் சீக்கிரம் பூசணை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கிறலாம்.
சரிங்க, இப்போ கொக்கோ சாகுபடி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்னந்தோப்புகளையும் பாக்கு தோப்புகளையும் ஊடுபயிராக சாகுபடி செய்யப்படுறதா சொன்னீங்க. இதை ஊடுபயிராக சாகுபடி செய்கிறதுனால முக்கியமான பயிர் கூட இது எந்த வகையிலையும் போட்டிக்கு வர்றதில்லை அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர வேற நன்மைகள் என்ன இருக்குங்க?
இது மிகவும் நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ தென்னையின் பார்த்தீங்கன்னா, தென்னையினுடைய இடைவெளி வந்து 7.5-8 மீட்டர் வரைக்கும் மரத்துக்கு மரமும் நம்ம இடைவெளி விடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேரில் நமக்கு பிடிக்கக்கூடிய மரங்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட 100-110 மரங்கள் வரைக்கும் தான். நம்ம இடைவெளியை பொறுத்து, நம்மளுடைய வயல்வெளியினுடைய அளவை பொறுத்து வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையிலான மரங்கள் தான் நமக்கு பிடிக்குது. அப்போ ஒரு மரத்துக்கு மரமும் வரிசைக்கு வரிசைக்கு நிறைய இடைவெளி இருக்கும் பொழுது தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் களை இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, ஆரம்ப காலங்களில் நம்ம வந்து காய்கறி பயிர்களையோ இல்லை சின்ன சின்ன குறுகிய கால பல்லாண்டு பயிர்களையோ நம்ம பயிரிடலாம். அப்புறம் செடி நல்ல மரம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு பழப்பயிர்கள் போட்டோன்னா அதுக்குரிய நிழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் செடியினுடைய வளர்ச்சி பாதிக்கும், வெளிச்சத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கும், பாதிக்கும். அதனால் நம்ம வந்து பயிர்களை வந்து ஒரு 5 வருஷத்துலேருந்து நம்ம நட்டு 5 வருஷத்துலேயே நம்ம எடுத்துடுறோம். இப்போ கொக்கோ பார்த்திங்கன்னா நிழல் விரும்பி தாவரம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது மற்ற பயிர்கள் மாதிரி இல்லாமல் 30-40 வருஷம் வரைக்கும் தென்னையினுடைய வாழ்நாள் வரைக்கும் நம்ம வந்து கொக்கோவையே வச்சுக்கிறலாம். மற்ற பயிர்கள்னால் ஆரம்ப காலத்தில் வச்சுட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்னை மரத்தோடு மட்டும் இடைவெளி வந்து காலியாகவே வெறும் களைச்செடிகளோடு காணப்படும். பார்க்குறதுக்கு ஒரு தோற்றமும் நல்லா இருக்காது. இன்னொன்று, களை எடுக்கும்போது நமக்கு அதிகமான செலவும் நமக்கு வருது. பூச்சிகள் போய் அதிகமான தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொக்கோ நம்ம அறிமுகப்படுத்தும் போது தென்னை மரத்திலேருந்து வரக்கூடிய அந்த 50% நிழல் வந்து ரொம்ப நம்ம அதிகமாக அழகாக யூஸ் பண்ணிக்கிறோம் கொக்கோ பயிர்களை பயிரிடுறது மூலமாக. ரெண்டாவது, இருக்கக்கூடிய இடைவெளி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிரும். தென்னை மரத்துக்கும் கொக்கோ மரத்துக்கும் பார்க்கும்போது இடைவெளி கம்மியாயிரும். இன்னொன்று வந்து, கொக்கோ வந்து பக்கவாட்டில் கிளைகள் வளர்றதுனால மண்ணில் வந்து நிழல் தான் அதிகமாக படும், சூரிய ஒளி ரொம்ப படாது. அப்போ ஒன்று வந்து, மண்ணில் நிழல் அதிகமாக படும் பொழுது அதிகமான களைகள் முளைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று, இடைவெளி அதிகமாக பயன்படுத்திக்கிறோம். ரெண்டாவது வந்து, களை வளர்வதற்கான தன்மை கம்மியாகுது. மூணாவது வந்து, நீங்கள் கொக்கோவுக்கு வந்து எப்போ கோகனட்டுக்கு எப்போ வைக்கிறீங்களோ அதே மாதிரி தண்ணி கட்டுறீங்களோ உரம் வச்சுக்கலாம். நீங்கள் தென்னையோட பயிர் மேலாண்மைன்னு சொல்லுவோம், நிறைய உத்திகள் தென்னைக்கும் பின்பற்றுறோம். அதுவும் கொக்கோ பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உத்திகளும் எதுவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இருக்காது. வேருக்கும் தென்னைக்கும் கொக்கோ பயிருக்கும் எந்த போட்டியும் கிடையாது. இதில் வர்ற நோய் அதை பாதிக்காது, அதில் வரக்கூடிய பூச்சிகள் இதை பாதிக்காது. ரெண்டாவது, ஒரு தென்னையில் கிடைக்கக்கூடிய மகசூலை விட அதிகமாக ஒரு 30,000-50,000 வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு ஒரு வருஷத்துக்கு அதிகமாக மகசூல் எடுக்கிறோம். அப்போ சும்மா இருக்கிற நடத்துலேருந்து நம்ம பல்லாண்டு பயிர் நமக்கு அதிகமான மேலாண் உத்திகள் கிடையாது. தேவைப்பட்டால் மட்டும்தான் கவாத்து செய்கிறோம். ஆரம்ப காலத்தில் 2 வருஷத்தில் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது கவாத்து செய்கிறோம். பரணியல்ங்கிறதுனால வருஷ வருஷம் நமக்கு நடவு செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தென்னைக்கு புறம் வைக்கும்போது இது குறை வச்சுக்கலாம். சின்ன சின்ன வேலைகள் தான் அதிகமாக பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் செலவு போக கொக்கோ பயிர்லேருந்து 30,000-50,000 வரைக்கும் அதிகமாக வருவாய் கிடைக்குது. ரெண்டாவது, இதனால் நம்ம களை மேலாண்மை தவிர்க்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை வந்து கொக்கோ பயிர் பயிர் செய்வதனால என்னென்னா, கொக்கோவில் வந்து அதில் இருக்கக்கூடிய இலைகள் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த இலைகளை வந்து நம்ம அப்புறப்படுத்துறதில்லை, வர்ற இலைகள் எல்லாம் அப்படியே மண்ணில் மக்க விட்டுறதுனால ஒரு வருஷத்துக்கு 30 டன் அளவுக்கு நமக்கு அங்கக உரங்கள் நமக்கு அதிகமாக நம்ம மண்ணில் சேருது. மண்ணில் சேரும்போது என்ன ஆகும்? மற்ற பயிர்கள் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்ன ஊடு பயிர் போட்டாலும் அது வந்து முக்கியமான முதல் பயிருடைய மகசூலையும் வருவாயையும் கம்மி பண்ணும். ஆனால் இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கொக்கோவை ஊடு பயிராக நம்ம போடும்போது நமக்கு முக்கிய பயிருடைய மகசூலும் அதிகமாகும், அதனுடைய தரமும் செடிகளினுடைய தரமும் மண்ணின் தரமும் அதிகமாகும். அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள் மண்ணில் கொட்டுறதுனால தான் அந்த கொட்டக்கூடிய இலைகள் வந்து அப்படியே மக்கிறது. அதிலிருந்து 30 டன் வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஆர்கானிக் மென்யூர்ஸ், அதாவது அங்கக உரங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்குது. இன்னொன்று வந்து, கொக்கோ காய்கள் சொல்கிறோம், காயினுடைய வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து கம்போஸ்ட் மக்கி அதையும் நம்ம செடிகளுக்கு போடுறதன் மூலமாக அது வழியாகவும் நமக்கு மண்ணுடைய வளம் வந்து பாதுகாக்கப்பட்டு ஒரே சீராக வந்து மேம்படுத்தப்படுகிறது. இதனால தான் வந்து முக்கியமாக கொக்கோவை வந்து நம்ம தென்னையிலையும் பாக்கிலையும் ஊடு பயிராக முக்கியமாக நம்ம மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டு வரோம்.
இன்னொரு கேள்விங்க, இப்போ தென்னைக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்கிறாங்க. இப்போ அதே அமைப்பில் இந்த கொக்கோவுக்கும் சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்த முடியுமா?
கண்டிப்பாக வந்து கொக்கோவுக்கு நம்ம சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்தலாம். நம்ம வயல்வெளிகளில் 5-7 நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி பாய்ச்சிரும். பாய்ச்சக்கூடிய நிறைய தண்ணி வந்து நமக்கு வீணாக தான் ஆவியாகி தான் போகுது. கொக்கோ எவ்வளோதான் எடுத்துக்கிட்டாலுமே பாதி மண்ணுக்கடியில் போயிடும், சிலதை ஆவியாகி மேலே போயிடும். அதனால வந்து சொட்டு நீர் பாசனங்கிறது ரொம்ப ஒரு அருமையான புதிய அறிமுகப்படுத்தப்பட்ட உத்தி கொக்கோ சாகுபடியில. இன்னொன்று வந்து தண்ணி கட்டுறதுக்கான ஆட்களுடைய அளவு கம்மியாகும் பொழுது நமக்கு கொக்கோ பயிர் சாகுபடிக்கான பணம் தேவைப்படுறதுடைய ஒரு பங்கு வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் போடும்போது கம்மியாகுது. இன்னொன்று என்னன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து உரம் பரிந்துரைக்கிறோம். இந்த பரிந்துரைக்கப்படுற உரத்தையும் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலியாகவே கொடுக்கும் பொழுது அதற்கு தேவைப்படும் ஆட்களின் எண்ணிக்கையும் அதற்காக கூடிய செலவும் வந்து குறையுது. அப்போ நமக்கு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி தண்ணி கொடுக்கும்போது உரமும் கொடுத்துக்கலாம், களையும் கட்டுப்படுத்திக்கலாம், ஆட்களுடைய தேவையும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிப் இரிகேஷனுக்குங்கும் போது இதுவரைக்கும் நம்ம ஆராய்ச்சி மேற்கொண்டதில் நம்ம நார்மலாக கொக்கோவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 100, 40, 140 கிராம் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து. சொல்லியிருக்கக்கூடிய இதே தேவையான உரத்தை வந்து வாட்டர் சாலிபிள், அதாவது நீரில் கரையக்கூடிய உரங்களையே பயன்படுத்திட்டு தேவையான அளவு உர அளவை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும், அதாவது பூக்குற காலத்திலிருந்து காய் பிடிக்கிற காலத்திலிருந்து காய் பெருக்கிற காலம், ஒவ்வொரு காலத்திலையும் வந்து பிரித்து பிரித்து நம்ம கொடுக்கறதன் வழியாக செடிக்கு தேவையான உரத்தை வந்து தேவையான சமயத்தில் நம்ம கொடுக்குறோம். அப்போ எடுத்துக்கொள்கிற திறனும் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம கொடுக்குற உரம் எல்லாம் செடிக்கு போய் கரெக்டான நேரத்தில் வந்து சேர்ந்துடும். அப்போ நம்ம நார்மலாக அப்ளை பண்ணோம்னா பாதி வந்து ஆவியாயிருது, பாதி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியில் லீச் ஆகி கீழே போயிடுது. இந்த விதமான தேவையில்லாமல் வீணாகக்கூடிய உரங்களுடைய அளவு வந்து கம்மியாகுது. ரெண்டாவது, தேவையான நேரத்தில் தேவையான உரத்தை கொடுக்கும்போது செடிகளுடைய வளர்ச்சி, மகசூல் எல்லாமே அதிகமாகுது. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ எவ்வளோ நம்ம உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அக்ரி போர்ட்டல் அந்த வெப்சைட்டில் வந்து தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்குறோம். நோய்கள், பூச்சிகள், அதை வந்து என்ன மாதிரி பாதுகாக்கணும், அறுவடை எப்படி பண்ணணும், உலர்த்தணும், எல்லாம் வந்து படங்களோட அக்ரி போர்ட்டலில் போனீங்கன்னா, பிளான்டேஷன் க்ராப்ஸ் அந்த செக்ஷனுக்கு ஹார்டிகல்ச்சரில் போனீங்கன்னா கொக்கோன்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளுக்கு போனீங்கன்னா தேவையான எல்லா விதமான அறிவுரைகளும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. சில வந்து படங்களும் போட்டிருக்குது. அது போக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் வாசனை பயிர்கள் துறையை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அறிவுரைகளும் வழங்கப்படும் அங்கேருந்து.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். இந்த கொக்கோ சாகுபடியில் ஆரம்பத்திலேருந்து அறுவடை வரைக்கும் உள்ள தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் கொக்கோ சாகுபடி பற்றி அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம்.